أشهد أن لا أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله هيا
السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذرياتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. ان آیات کا ترجمہ ہے، اور جب ابراہیم اس خاص گھر کی بنیادوں کو استوار کر رہا تھا اور اسماعیل بھی
ان وسنگلین پورل ابراہیمم اسماعیلم அந்த வீட்டின் அடித்தளங்களை உயர்த்திய நேரத்தில் அவர்கள் இவ்வாறு துவா செய்தனர், எங்களுடைய இறைவா, எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீயே நன்கு கேட்கக்கூடியவனும் நன்கு அறியக்கூடியவனும் ஆவாய், எங்களுடைய இறைவா, எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய அடியார்களாக ஆக்குவாயாக, எங்களுடைய வழித்தோன்றர்களிலிருந்தும் உனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை தோற்றுவிப்பாயாக, எங்களுக்கு உன்னை வணங்குவதற்கும் தியாகங்கள் செய்வதற்குமான வழிமுறைகளை காட்டுவாயாக, எங்களது தௌபாவை ஏற்றுக்கொண்டவாறு எங்கள் பக்கம் திரும்புவாயாக, நீயே மிகவும் அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்பவனும் மேலும் மேலும் கருணை காட்டக்கூடியவனும் ஆவாய். அல்ஹம்துலில்லா, இன்று நமக்கு ஸ்பெயினில் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் இரண்டாவது பள்ளிவாசலை கட்டுவதற்கான தௌஃபீக் கிடைத்துள்ளது. ஏறக்குறைய 7 வருடங்களுக்கு முன்பு நான் பெட்ரோபாடில் உள்ள மஸ்ஜித் பஷாரத்தில் வைத்து மேலும் பள்ளிவாசல்களை கட்டுவதன் முக்கியத்துவம் பற்றி கவனமூட்டியிருந்தேன். அந்த சமயத்தில் வேலன்சியாவில் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அகமதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் இந்த பகுதியில் பள்ளிவாசல்களை கட்ட வேண்டும் என்று நான் கருதியதன் காரணமும் அதன் முக்கியத்துவமும் ஏன் இருக்கின்றதென்றால், அகமதிகள் இந்த பகுதியில் 130 பேர்களே இருக்கின்றார்கள். மற்ற இடங்களில் இதைவிட அதிகமாக இருப்பார்கள். எவ்வாறு இருப்பினும் மஸ்ஜித் பஷாரத்திற்கு பிறகு நாம் இந்த பள்ளிவாசலை கட்ட நினைத்தது வரலாற்றின் அடிப்படையில் இந்த இடத்திற்கு இருக்கும் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டேயாகும். 30 வருடங்களுக்கும் அதிகமான காலகட்டத்திற்கு பிறகு அஹமதியா ஜமாத்திற்கு இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கான தௌஃபீக் கிடைத்திருந்தாலும், இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு மிகவும் அதிகமாக வர ஆரம்பித்தனர். மேலும் அவர்கள் பள்ளிவாசல்களையும் கட்டினார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் மஸ்ஜித் பஷாரத் காரணமாக ஒரு வழி திறந்தது. 700 வருடங்களுக்கு பிறகு முதல் பள்ளிவாசலை கட்டுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் அஹமதியா ஜமாத்துக்கு வழங்கினான். இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுவதற்கு முன் இதையும் கூறிவிடுகின்றேன். இப்போது இங்கு முஸ்லிம்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 1 மில்லியன் ஆகும். 2030 ஆண்டு வரை, அதாவது அடுத்த 20 ஆண்டுகளில், இந்த எண்ணிக்கையில் 80% அல்லது 85% அதிகரிப்பு ஏற்பட்டு அது 2 மில்லியன்கள் வரை எட்டிவிடும் என்று கருதப்படுகிறது. இன்றிலிருந்து 30 வருடங்களுக்கு முன் சில ஆயிரங்களாக இவர்கள் இருந்தனர். இப்போது இந்த எண்ணிக்கை 1 மில்லியன் ஆகிவிட்டது. இந்த எண்ணிக்கையில் பெரும்பாலார் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள். வட ஆப்பிரிக்கா, மோரோக்கோ, அல்ஜீரியா போன்ற நாடுகளிலிருந்து வந்துள்ளனர். இவர்களில் பழைய இஸ்லாமிய கோத்திரங்களை சார்ந்தவர்களும் உள்ளனர் என்று கூறப்படுகிறது. இவர்கள் மிக நீண்ட காலமாக தங்கள் இஸ்லாத்தை பாதுகாத்து வந்துள்ளனர். இன்றிலிருந்து ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன் முஸ்லிம்களாக இருந்த இவர்கள் வலுக்கட்டாயமாக கிறிஸ்துவர்களாக்கப்பட்டனர். அவர்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கில் மக்கள் மீண்டும் இஸ்லாத்தை தழுவியுள்ளனர். அதாவது அந்த கோத்திரங்களிலிருந்தும் குடும்பங்களிலிருந்தும் மக்கள் மீண்டும் இஸ்லாத்தை தழுவியுள்ளனர். இவர்கள் பலவந்தமாக கிறிஸ்துவர்களாக்கப்பட்டனர் அல்லது இவர்களது பிள்ளைகள் கிறிஸ்துவர்களாக்கப்பட்டனர். ஸ்பெயினில் இஸ்லாம் மீண்டும் தென்பட்டாலும் கூட இப்போது அல்லாவின் அருளால் முஸ்லிம்கள் போதுமான எண்ணிக்கையில் இருப்பது தெரிய வருகிறது. ஆனால் ஏற்கனவே நான் கூறியது போன்று இதன் துவக்கம் அஹமதியா ஜமாத்தின் மூலமாகவே ஏற்பட்டது. ஆனால் முஹம்மதிய மசீஹின் அடிமைகள் தங்களுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை புரிந்தவாறு இதன் பக்கம் கவனம் செலுத்தியவாறு இஸ்லாத்தின் அழகிய போதனையை இங்குள்ள ஒவ்வொரு நபருக்கும் எட்ட வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்யும் போதுதான் உண்மையான இஸ்லாம் அங்கு தென்படும். ஒருவேளை நான் கூறும் விஷயங்களை கேட்டு உங்களில் சிலர் இவ்வாறு கூறலாம், அவநம்பிக்கையுடைய எண்ணங்களை உடைய சிலர் இருக்கின்றனர், அதாவது அகமதிகள் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இங்கே உள்ளனர். அப்படி இருக்கும் போது எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த தூது செய்தியை நாம் எப்படி எட்ட வைக்க முடியும் என்று அவர்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு உறுதிப்பாட்டுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டால் எவ்வளவு எண்ணிக்கையில் நாம் இருக்கின்றோமோ அந்த எண்ணிக்கையில் இருந்தவாறே அஹமதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தியை அனைவருக்கும் எட்ட வைக்க முடியும். இதற்காக மீண்டும் மீண்டும் கூறிய பிறகும் கூட திட்டம் தீட்டப்படவில்லை, முயற்சிகள் செய்யப்படவில்லை. இதன் காரணமாக நாம் பெற வேண்டிய குறிக்கோள்களை நாம் பெற முடியவில்லை. எந்த திட்டங்களை தலைமையகம் வழங்கியதோ அல்லது நான் வழங்கினேனோ அல்லது எனக்கு முன்னர் ஹஜ்ரத் நான்காவது கலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் வழங்கினார்களோ அவை செயல்படுத்தப்படவில்லை. மஸ்ஜித் பஷாரத் எத்தகைய இடத்தில் இருக்கின்றது என்றால் அங்கிருந்து குர்துபா மற்றும் அடுத்துள்ள பகுதிகளுக்கு செல்பவர்களை நாம் பார்க்க முடியும். முற்றிலும் மோட்டர் வேயில் இது அமைந்திருக்கின்றது. எனவே அறிமுகம் செய்து வைப்பதற்காக ஏதாவது ஒரு வழியை நாம் ஏற்படுத்தினால் பல மக்கள் வரை இந்த அறிமுகம் எட்டிவிடும். நல்ல முறையில் பணி செய்கின்ற பல ஜமாத்துகளும் குறைவான எண்ணிக்கையில் இருந்தும் கூட வழக்கத்திற்கு மாற்றமாக சிறந்த முறையில் அஹமதியா ஜமாத்தை அறிமுகம் செய்து வைக்கும் பணியை செய்துள்ளது. லீஃப்லெட் மூலமாக இஸ்லாம் மற்றும் ஜமாத் பற்றிய அறிமுகத்தை மிகவும் விரிவான முறையில் அதிகமான எண்ணிக்கையில் மக்களுக்கு எட்ட வைத்துள்ளனர். பெட்ரோபாலில் உள்ள பள்ளிவாசலை மற்ற மக்களும் பார்க்க வருகின்றனர். சில ரிப்போர்ட்டுகளில் இது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சில குழுக்களும் வருகின்றனர். ஆனால் உணர்வுடனும் ஆர்வத்துடனும் இந்த பணி நடந்தால் அதிகமான பள்ளிவாசல்கள் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இஸ்லாத்தை நாம் அறிமுகம் செய்திருக்க முடியும். மற்ற முஸ்லிம் பிரிவினரிடத்தில் முறையான அமைப்பு இல்லாதிருந்தும் கூட பலவந்தமாக கிறிஸ்துவத்திற்கு தள்ளப்பட்ட ஸ்பெயினில் உள்ள பழைய முஸ்லிம் குடும்பங்களை சார்ந்தவர்களிலிருந்தும் ஏறக்குறைய 20,000 பேரை இவர்கள் மீண்டும் இஸ்லாத்திற்கு கொண்டு வர முடிகின்றது என்றால் உண்மையான இஸ்லாத்தில் இருக்கின்ற நம்முடைய தப்லீகின் மூலம் ஏன் பெரும் எண்ணிக்கையில் இந்த மக்கள் இஸ்லாத்தின் மடியில் வந்து அமர முடியாது? நான் மீண்டும் இஸ்லாம் நீடிப்பதற்கான வழியை ஸ்பெயினில் திறந்தோம். ஆனால் அந்த வழியை ஒரு உறுதிப்பாட்டுடனும் உணர்வுடனும் நாம் பயன்படுத்தவில்லை. மற்றவர்கள் அதிலிருந்தும் பலனை பெற்றனர். எனவே இப்போதும் நேரம் இருக்கின்றது. ஸ்பெயினில் வசிக்கின்ற அகமதிகளும் ஒவ்வொரு வட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு அமைப்பின் பொறுப்பாளர்களும் தங்கள் பொறுப்புகளை உணர வேண்டும். அவர்களே தங்கள் இலக்கை நிர்ணயித்தவாறு அதை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எத்தகைய அழகிய உண்மையான இஸ்லாத்தை நாம் எடுத்துக் கூறுகின்றோமோ அது இன்று உலகின் கவனத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இஸ்லாத்திலிருந்தும் பலவந்தமாக கிறிஸ்துவர்களாக மாற்றப்பட்ட இந்த பழைய கோத்திரத்தை சார்ந்தவர்களிடம் நாம் உங்களது மூதாதையர்களின் அநீதிக்கு பழிவாங்குவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது என்று கூற வேண்டும். ஆனால் பலவந்தமாகவும் அநீதியாகவும் நாம் பழிவாங்க கூடாது. இஸ்லாத்தின் போதனை லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எவ்வித பலவந்தமும் இல்லை என்ற போதனையாகும். இதில் எவ்வித வலுக்கட்டாயமாக நடந்து கொள்ளுதல் இருக்கக்கூடாது. உங்கள் மீது எவர்கள் பலவந்தமாக நடந்து கொண்டனரோ இது ஒருவேளை அவர்களுடைய போதனையாக இருக்கலாம், ஆனால் இது இஸ்லாத்தின் போதனை அல்ல. ஒரு சமுதாயத்தின் மீது அநீதி இழைத்தவாறு அதை பழிவாங்குங்கள் என்று இஸ்லாம் கூறவில்லை. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள பகைமை நீதியுடன் நடந்து கொள்வதிலிருந்தும் உங்களை தடுக்க வேண்டாம். மாறாக அல்லாஹ் கூறுகின்றான், நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள், அது இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானதாகும். அல்லாவின் மீது உள்ள தக்குவாவை பேணுங்கள், தக்குவாதான் உங்களுக்கு அல்லாவின் நெருக்கத்தை பெற்றுத்தரும். ஏனென்றால் அல்லாஹு தாலா தக்குவாவை மேற்கொள்வோர்கள் மீது நேசம் வைத்துள்ளான். இங்கு பகைமை பற்றிய கேள்வியே எழாது. இங்கு அவர்கள் நம்முடன் இருந்து வரும் சமுதாயத்தினர் ஆவர். எனவே நம்முடன் இருக்கின்ற சமுதாயத்தினருடன் அன்புடனும் நேசத்துடனும் இந்த தூது செய்தியை நாம் எட்ட வைக்க வேண்டும். எனவே நாம் இவர்களிடம் கூற வேண்டும், முதலில் நீங்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனைக்கேற்ப நடக்க வேண்டும். பிறகு இந்த அழகிய போதனையின் மூலமாக இங்குள்ள ஒவ்வொருவரது உள்ளத்தையும் வெல்வதன் மூலம் நீங்கள் அவர்களை பழிவாங்குங்கள். எந்த உள்ளங்களிலிருந்தும் பலவந்தமாக அல்லது பேராசையூட்டி அல்லது அச்சத்தின் காரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதன் மீது உள்ள நேசம் வெளியேற்றப்பட்டு விட்டதோ, மேலும் வலுக்கட்டாயமாக இறைவனுக்கு இணையாக ஆகுவதற்கான போதனை வழங்கப்பட்டதோ, அப்படிப்பட்டவர்களது உள்ளங்களில் ஏக இறைவன் மீதும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உள்ள அன்பை உருவாக்குங்கள் என்று நீங்கள் இவர்களிடம் கூற வேண்டும். அந்த இறைவன் மீது உள்ள அன்பை உருவாக்குங்கள். அவனது கருணை எல்லா பொருள்களையும் சூழ்ந்துள்ளது. மேலும் அந்த தூதர் மீது உள்ள அன்பை உருவாக்குங்கள். அவர்கள் ரஹமத்துல்லில் ஆலமீனாக அகிலத்திற்கே அருட்குடையாக வந்தவர்களாவார்கள். எங்கு நாம் பொதுவாக தபலீக் செய்து இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைக்கின்றோமோ அங்கு அப்படிப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர்களையும் தேடி பாருங்கள். பிறகு அவர்களிடம் அவர்களது அசல் மார்க்கத்தின் மீது உள்ள அன்பை புதிதாக உருவாக்கி அவர்களை வெற்றிகரமான பிரச்சாரகர்களாக ஆக்கிவிடுங்கள். நான் ஏற்கனவே கூறியிருந்தபடி வலன்சியாவின் வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டவாறு நான் இங்கு பள்ளிவாசலை கட்டுவதற்கு முன்னுரிமை வழங்கினேன். ஏனென்றால் அநீதி இழைத்த அரசன் ஒருவரும் ராணி ஒருத்தியும் ஸ்பெயினில் வலுக்கட்டாயமாக முஸ்லீம்களை கிறிஸ்துவர்களாக்க ஆரம்பித்த போது வலன்சியா அந்த காலத்தில் கூட எத்தகைய பகுதியாக இருந்ததென்றால் மற்றவர்கள் முஸ்லீம்கள் மீது தீமையான முறையில் நடந்து கொண்ட பிறகும் கூட அங்கு அரபி பேசப்பட்டு வந்தது. இஸ்லாமிய சடங்குகளும் மரபுகளும் நிலைநாட்டப்பட்டன. செயலளவில் முஸ்லீம்கள் அங்கு இறை வணக்கங்களை நிறைவேற்றி வந்தனர். பொதுவான இஸ்லாமிய போதனைகளை அவர்கள் பின்பற்றி அவற்றை நிலைநிறுத்தி வந்தனர். ஆனால் மற்ற பகுதிகளில் முஸ்லீம்கள் பெரும் பிரிவாக இருந்து வந்த போதிலும் இஸ்லாம் தெளிவாக அவர்களிடமிருந்தும் வெளிப்படும் வகையில் உள்ள எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்யாமல் தான் இருந்து வந்தார்கள். இதன் விளைவாகவே 17வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் முஸ்லீம்களை அல்லது எவர்களது குடும்பத்தினர் முதலிலேயே முஸ்லீம்களாக இருந்தனரோ அவர்களை ஸ்பெயினில் இருந்தும் வெளியேற்றுவதற்கான ஏற்பாட்டை அரசன் செய்ய ஆரம்பித்தார். அப்போது அவரது திட்டத்தை முதலில் அவர் வலன்சியாவில் இருந்து தான் ஆரம்பித்தார். ஏனென்றால் இங்கு முஸ்லீம்கள் தங்கள் மார்க்கத்தில் நிலை நின்றவாறு அதற்கேற்ப செயல்பட்டு வந்தனர். அல்லது எந்த அளவு செயல்பட முடியுமோ அந்த அளவு செயல்பட முயற்சி செய்தனர். பொருளாதார ரீதியாக முஸ்லீம்கள் நிலை இங்கு மிகவும் பலகீனமாக இருந்தது. அவர்களை பெரும்பெரும் நகரங்களில் இருந்தும் வெளியேற்றி அக்கம் பக்கத்தில் உள்ள பகுதிகளில் உள்ள நகரங்களில் அவர்களை குடியமர்த்தினர். மிக சாதாரணமான சொத்துக்களே அவர்களிடம் இருந்தன. அவ்வாறிருந்தும் ஏழ்மை இருந்தது. இவ்வாறெல்லாம் இருந்தும் கூட இவர்களுக்கு இஸ்லாத்துடன் தொடர்பு இருந்தது. எவ்வாறு இருப்பினும் பலதரப்பட்ட ராணுவத்தினர் இங்கு வந்திருந்தனர். இத்தாலி ராணுவம் இங்கு வந்தது. அது இவர்களுக்கு கொடுமை இழைத்தது. ஆனால் தீர்ப்பிற்கேற்ப இந்த கொடுமைகள் இழைக்கப்பட்ட பிறகு இவர்களில் பருவ வயதை அடைந்தவர்களை நாடு கடத்தினர். அவர்களது குழந்தைகளை கிறிஸ்துவரிடம் ஒப்படைத்தனர். இவர்கள் இந்த குழந்தைகளை தங்களது வீட்டில் வைத்து வளர்த்து வந்தனர். தங்களது குழந்தைகள் போல் அல்லாமல் வேலை செய்பவர்களுடனும் அடிமைகளுடனும் நடந்து கொள்வது போன்று அந்த குழந்தைகளுடன் நடந்து கொண்டனர். எந்த குழந்தைகளிடமிருந்து இஸ்லாம் பிடுங்கப்பட்டு விட்டதோ, எந்த குழந்தைகள் முஸ்லீம்களின் வீட்டில் பிறந்திருந்ததோ, மேலும் முஸ்லீம்களாகவே இருந்தனரோ, அவர்களை அவர்களது விருப்பத்திற்கும் அவர்களது தாய் தந்தையரின் விருப்பத்திற்கும் எதிராக ஏக இறைவனை வணங்குவதிலிருந்தும் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அதற்கு பகரமாக அவர்கள் திரித்துவ கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கூறி பலவந்தமாக அவ்வாறு செய்ய வைத்தனர். இந்த பிள்ளைகளின் சந்ததிகளை அவர்கள் மீண்டும் ஏக இறைவனை வணங்குபவர்களாக மாற்றுவது நமது பணியாகும். அவர்களை மட்டுமல்ல, மாறாக இங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு நபரையும் நாம் இவ்வாறு மாற்ற வேண்டும். மனித இனத்தின் மீது அன்பு இருப்பதால் நமக்கு இவர்கள் மீது அன்பு இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகன் மீதும் நமக்கு அன்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் மனித இனத்தை நேசிப்பவர்களாக இருக்கின்றோம். மனித இனத்தின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக நாம் விரும்புவதையே நாம் அவர்களுக்காகவும் விரும்புவோம். இந்த மக்களை இதன் காரணமாக ஏக இறைவனை வணங்குபவர்களாக உருவாக்கி தமது உலகையும் மறுமையையும் சரி செய்து கொள்பவர்களாக இவர்களை ஆக்குங்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இதற்கான முயற்சியை செய்து வாருங்கள். இங்கு இந்த மாநிலத்தில் எல்லாவற்றையும் விட அதிகமாக மிக நீண்ட காலம் வரை உண்மையான இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சி செய்யப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் வாழ்ந்த முஸ்லீம்கள் 700 வருடங்களுக்கு முன்னர் வெளியேற்றப்பட்டதாக நம்பப்படவில்லை. மாறாக எல்லோரையும் விட கடைசியில்தான், 400 முன்புதான் இங்கிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டனர். அல்லது முஸ்லீம்களின் தலைமுறையை அழிப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது என்றே நம்பப்படுகிறது. இங்கு பல நூற்றாண்டுகளாக முஸ்லீம் அரசாங்கம் நிலைத்திருந்த பிறகும் கூட அதன் வீழ்ச்சியானது முஸ்லீம்களின் பேராசை மற்றும் தந்திரங்கள் ஆகியவற்றின் விளைவாகவே ஏற்பட்டது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பேரளவில் இருந்த கிலாபத்துடனும் கூட பற்றுடனும் நம்பிக்கையுடனும் மக்கள் நடந்து கொள்ளவில்லை. கலீஃபாவோ அல்லது அரசரோ தமது பொறுப்பை நிறைவேற்றவில்லை. அவர்களுடன் இருந்த முக்கியமான நபர்களும் செல்வந்தர்களும் தங்களது உரிமையை செலுத்தவில்லை. பிறகு இவர்களில் ஒவ்வொருவரும் தத்தமது சிறு சிறு பள்ளிவாசல்களை உருவாக்கி கொண்டனர். இவ்வாறான பள்ளிவாசல்களை உருவாக்கி தமது அரசாட்சியை நிலைநிறுத்தவே அவர்கள் முயன்றனர். பிறகு இதன் விளைவானது, இப்படிப்பட்ட சுயநல நோக்கங்கள் கொண்ட பணிகளுக்கான விளைவு எப்படி வெளிப்படுமோ அவ்வாறே வெளிப்பட்டது. ஆனால் ஹாத்தமுல் குலஃபாவாக இருக்கின்ற முஹம்மதிய மசீஹ் தான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேர்வழி பெற்ற கிலாபத்திற்கு பிறகு, அதனை உண்மையான முறையில் மீண்டும் நிலைநாட்டக்கூடியவராக இருக்கின்றார். அந்த மசீஹிற்கு பிறகு மீண்டும் கிலாபத்தின் அமைப்பு நீடித்திருக்கின்றது. இழந்து போன இந்த மகிமையை மீண்டும் இந்த பகுதியில் நிலைபெற செய்வது இந்த கிலாபத்தை ஏற்றுக்கொண்டவர்களது பணியாக இருக்கின்றது. அவர்கள் உலகிற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதில் உள்ள உண்மையை தெரியப்படுத்த வேண்டும். அதன் உண்மை தன்மையை உலகிற்கு எடுத்துக் கூற வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பகுதியில் தனது பள்ளிவாசலை கட்டுவதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்கியுள்ளான். அதற்கான இடமும் அல்லாஹ்வின் அருளால் மிகவும் பொருத்தமான இடத்தில் கிடைத்திருக்கின்றது. இந்த பள்ளிவாசலும் மோட்டார் வேஸில் இருந்து தெரிய வருகிறது. முற்றிலும் மோட்டார் வேஸ்க்கு மேலே இது இருக்கின்றது. ஆனால் நகரின் புதிய குடியிருப்பு பகுதியிலும் இது இருக்கின்றது. நல்ல மக்கள் வாழும் பகுதியாக இது இருக்கின்றது. அண்டை அயலாரும் நல்லவர்களாக இருக்கின்றனர். அல்லாஹு தாலா நல்ல அண்டை வீட்டுக்காரர்களை வழங்கியுள்ளான். இதுவும் அவனது பேருபகாரமாகும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலிருந்தும் நாம் பலன் பெற வேண்டும். ஸ்பெயினில் இன்னொரு நகரத்தில் நமது இன்னொரு பள்ளிவாசலை கட்டிவிட்டோம் என்று நினைத்து பள்ளிவாசலை கட்டியதில் மட்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விட வேண்டாம். உங்களது நிலைமைகள் மீது உங்களது பார்வையை செலுத்த வேண்டும். உங்களது இறை வணக்கங்கள் மீது உங்கள் பார்வையை செலுத்த வேண்டும். உங்களது பொறுப்புகள் மீது பார்வையை செலுத்த வேண்டும். நான் ஓதிய வசனங்களில் அல்லாஹ்வின் வீட்டை கட்டிய பிறகு அதற்கான உரிமையை செலுத்துவது பற்றி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் ஒரு அழகிய வழிமுறையை நமக்கு கூறியுள்ளார்கள். அத்துடன் உரிமையை செலுத்துவதற்காக துவாவும் செய்யும் வழிமுறையை எடுத்து கூறி அதன் பக்கம் நமக்கு கவனம் ஓட்டியுள்ளார்கள். இதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமானதாகும். அதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக அல்லாவின் வீட்டிற்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்கள் நம்மில் உருவாகிக் கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அவர்கள் இறை இல்லமான கௌபாவின் அடித்தளங்களை உயர்த்திய சமயத்தில் அவர்கள் இந்த துவாவை செய்தார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னகாந்த சமியுல் அலீம். இது உண்மையில் அல்லாஹ்வை சார்ந்திருப்பவரின் மகிமையாகும். எல்லோரையும் விட அதிகமாக நபிமார்கள்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் அல்லாஹ்வை சார்ந்தவராகவும் இருக்கின்றனர். பல வருடங்களாக அவர்கள் தியாகங்களை செய்கின்றனர். தந்தையும் தியாகம் செய்கின்றார், மகனும் தியாகம் செய்கின்றார், மனைவியும் தியாகம் செய்கின்றார். ஆனால் நாங்கள் தியாகங்கள் செய்து இத்தனை காலகட்டம் கழிந்து விட்டது, இப்போது நாங்கள் உனது இந்த வீட்டை கட்டுகின்றோம், உனக்காக இதை கட்டுகின்றோம், நீ கூறியதால் கட்டுகிறோம், எனவே எங்களது ஒவ்வொரு தியாகத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது. அவற்றை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எளிதான நிலைமையையும் இன்பமான நிலைமையையும் ஏற்படுத்துவாயாக என்றெல்லாம் அவர்கள் கூறவில்லை. அஹமதியா ஜமாத்தில் இந்த வழக்கம் இல்லை, ஆனால் மற்ற முஸ்லிம்களில் இந்த வழக்கம் இருந்து வருகிறது. அதாவது சிறிய தியாகம் செய்தாலும் அந்த தியாகத்தை செய்த பிறகு அது அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யப்படுகிறது. 1 ரூபாய், 2 ரூபாய், 4 ரூபாய் கொடுத்துவிட்டு பிறகு அது பற்றி பள்ளிவாசல்களில் அறிவிக்கப்படுகிறது. பெரிய தியாகத்தை செய்துவிட்டால் அதில் மிகவும் அதிகமாக பெருமை கொள்கின்றனர். ஆனால் இந்த 2 நபிமார்கள் மூலமாகவும் எந்த முன்மாதிரி அல்லாஹ் நம் முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றானோ அது எப்படிப்பட்டதென்றால், மகன் இறைவனுக்காக அறுக்கப்படுவதற்கு தயாராக இருக்கின்றார், தந்தை மகனை அல்லாஹுக்காக அறுக்க தயாராக இருக்கின்றார். இவை எல்லாமே மகன் சிறிய வயதில் இருக்கும் போது நடக்கின்றது. அதுவும் முதிர்ந்த வயதில் இந்த சந்ததி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. பிறகு தியாகத்தின் தரம் மேலும் வளர்ச்சி அடைகின்றது. ஒரு நீண்ட காலம் வரை மகனையும் மனைவியையும் மக்கள் குடிபெயராத ஒரு இடத்தில் தியாகங்கள் செய்வதற்காக விட்டுவிடுகின்றார்கள். பசி தாகம் ஆகியவற்றின் காரணமாக தாயும் மகனும் வாழ்க்கையை இழந்துவிடக்கூடிய சாத்திய கூறுகளும் இருந்தன. பிறகு அந்த நேரம் வருகிறது, அல்லாஹ் தாய் மகன் ஆகியோரது தியாகங்களை ஏற்றுக்கொள்கின்றான். இதற்கு முன் அவர்களுக்கு தேவையான பொருள்கள் இல்லாமல் இருந்தால் இதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு உண்பதற்கும் குடிப்பதற்கும் உரிய பொருள்களை கிடைக்கும்படி செய்கின்றான். பிறகு அல்லாஹ்வின் கட்டளை கேட்ப இறை இல்லமான கௌபாவை கட்டும் பணி ஆரம்பமாகிவிடுகிறது. அதை கட்டுபவர்கள் 2 நபர்கள் மட்டும்தான். அவர்கள் இந்த உடன்படிக்கையை செய்கின்றனர். இதை கட்டுவதுடன் நாம் திரும்பி செல்வதற்கான எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. இப்போது நமது நோக்கம் இறைவனுடைய வீட்டை நிரப்புவதாகும். இங்கு எப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்தால் இந்த இறை இல்லம் நிரம்ப வேண்டும் என்றால், அது நம்பிக்கை கொண்டவர்களின் கூட்டத்தால் நிரம்ப வேண்டும், நல்லவர்களின் கூட்டமாக இருக்க வேண்டும், இறைவனை நினைவு கூறுபவர்களால் அது நிரம்ப வேண்டும், இறைவனை வணங்குவதற்குரிய உரிமையை செலுத்துபவர்கள் மூலமாக அது நிரம்ப வேண்டும், இறைவனை வணங்குவதில் அதன் இறுதி எல்லையை அடைந்தவர்கள் மூலம் அது நிரம்ப வேண்டும். ஆக இத்தகைய மக்கள்தான் இறைவனின் கட்டளை கேட்ப இறைவனின் வீட்டை கட்டி கொண்டிருந்தனர். பணிவை மேற்கொள்வதிலும் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பிலும் அவர்களது நிலை எவ்வாறு இருந்ததென்றால், அல்லாஹ்வே, நீ எங்களது இந்த தியாகத்தை இந்த முயற்சியை ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்கின்றனர். உனது குறிப்பான கருணையின் மூலம் எங்கள் மீது கருணை காட்டியவாறு இதனை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மையானது எங்களை மேலும் உனக்கு அருகில் கொண்டு வருபவையாக ஆகட்டும். தியாகம் செய்துவிட்டு பிறகு பணிவுடன் அல்லாஹ்வின் முன்பு குனிந்தவாறு அந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுவதும் அதற்காக துவா செய்வதும் ஆகிய இவையே நமக்கு பாடமாகும். இந்த கொள்கையை நாம் எப்போதும் எல்லா சமயங்களிலும் கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். இத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரது சிந்தனையும் துவாவும் நமக்கு இதன் பக்கம் கவனமூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதாவது நாம் இந்த காலத்தின் இப்ராஹிமுடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கீழ்ப்பழிந்து நடந்து அவர்கள் மீது பேரன்பும் அளவு கடந்த நேசமும் வைத்திருந்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை இந்த காலத்தின் இப்ராஹிமாக ஆக்கிவிட்டான். அவர் மார்க்கத்தை அதன் அசல் சுவர்களில் மீண்டும் நிலைத்திருக்கும்படி செய்தார். நாம் இதற்கு சாட்சியாக இருக்கின்றோம். நாம் நாள்தோறும் இந்த காட்சியை பார்க்கின்றோம். அவர் மார்க்கத்தை அதன் அசல் சுவர்களில் எப்படி நிலைத்திருக்கும்படி செய்துள்ளார் என்றால், எவராவது ஒருவர் அந்த மார்க்கத்திற்கு ஏற்ப சரியாக செயல்படக்கூடியவராக இருந்தால் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகை எந்த அளவு ஒளிமயமானதாக ஆக்கி எந்த அளவு மகத்துவமிக்கதாகவும் பொலிவுமிக்கதாகவும் அவர் காட்டினார் என்றால், நீங்கள் எடுத்துக் கூறுவதுதான் இஸ்லாம் என்றால் நாங்கள் இஸ்லாத்திற்கு எதிராக கூறிய சொற்களை திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம் என்று முஸ்லிம் அல்லாதவர்களும் கூறியுள்ளனர். எனவே இன்று இந்த இப்ராஹிமின் மூலமாக இறை இல்லமான கௌபா கட்டப்படுவதற்கான நோக்கங்களும் நிறைவேறிவிட்டன. மேலும் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளின் ஒளியும் உலகில் வெளிப்படுகின்றது. மேலும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே உலகில் நம்மால் கட்டப்படுகின்ற ஒவ்வொரு பள்ளிவாசலும் சாட்சியாக இருக்கின்றது. அவ்வாறு சாட்சியாக இருக்கவும் வேண்டும். இன்று பைத்துர் ரஹ்மான் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த பள்ளிவாசலும் இந்த நோக்கத்தை பெறுவதற்கான வழியாக ஆகுவதையே வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பள்ளிவாசல் எங்கு நாம் பணிவுடன் அல்லாஹ்வின் முன்பு குனிந்தவாறு அதனை கட்டுவதன் நோக்கத்தை நிறைவடைய செய்வதன் பக்கம் கவனம் ஊட்டுகின்றதோ, அங்கு நாம் நமது உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும், நமது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதன் பக்கம் கவனம் ஊட்டக்கூடியதாகவும் அது இருக்கின்றது. நாம் நமது உடன்படிக்கைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றினால்தான் நாம் நமது நோக்கங்களை பெற முடியும். நாம் இந்த அறிவிப்பை செய்கின்றோம். முஹம்மதிய மசீஹே, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரே, நாங்கள் உங்களுடன் செய்துள்ள பையத் உடன்படிக்கையில் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஏகத்துவத்தை உலகில் பரப்புவோம் என்று கூறியுள்ளோம். இந்த பள்ளிவாசலை கட்டியதன் மூலம் உலகிற்கு இஸ்லாத்தின் மீது கவனம் ஏற்படும் போது, தப்லீகிற்கான வழிகள் திறக்கும் போது, அதற்கான உரிமையை செலுத்தியவாறு, எங்களது எல்லா தகுதிகளையும் வெளிக்கொணர்ந்தவாறு, தௌஹீதை நிலைநாட்டுதல், நாட்டில் உள்ள குடிமக்களை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கொடியின் கீழ் கொண்டு வருதல் ஆகியவை எங்களது முதல் கடமையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இறைவா, நன்கு கேட்பவனும் நன்கு அறிந்தவனுமாகிய இறைவா, எங்களது துஆக்களை கேட்பாயாக, எங்களுக்கு எங்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவாயாக. இந்த பள்ளிவாசல் உனது வீட்டின் வடிவத்தை பின்பற்றியவாறு கட்டப்பட்டுள்ளது. உனது வீட்டை கட்டுவதற்கு எந்த நோக்கங்கள் இருந்தனவோ அதே நோக்கங்களை பெறுவதற்குரிய ஒரு வழியாக இந்த பள்ளிவாசலை நீ ஆக்குவாயாக. நீ நன்கு அறிபவனாவாய். நீ எங்களது பலகீனங்களையும் தகுதியற்ற நிலைமைகளையும் அறிந்திருக்கின்றாய். எனவே எங்களது துஆக்களை கேட்டவாறு, எங்களது தகுதியற்ற நிலையில் இருந்தும் உனது பார்வையை விளக்கி வைத்தவாறு, எங்களை இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கான நோக்கங்களை நிறைவேற்றுபவர்களாக ஆக்குவாயாக. பள்ளிவாசலின் அழகும் பள்ளிவாசலின் விரிவான நிலையும் நாம் அதற்கான உரிமையை செலுத்துபவர்களாக ஆகும் போதுதான் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த உரிமையை செலுத்துவதற்கு எங்கு பள்ளிவாசல்களை நிரப்பி அல்லாஹ்வை வணங்குபவர்களாக நாம் ஆவோமோ, அங்கு அல்லாஹ்வின் அடியார்களின் உரிமைகளை செலுத்துபவர்களாகவும் நாம் ஆக வேண்டும். அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றை வளர்ச்சியடையும்படி செய்பவர்களாக நாம் ஆக வேண்டும். அதன் மூலம் இஸ்லாத்தின் உண்மையான போதனையின் செயலளவிலான முன்மாதிரி நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அதன் மூலம் மக்களின் கவனம் நம் பக்கம் இருக்க வேண்டும். அதன் மூலம் இஸ்லாத்தின் அழகிய போதனையை உலகம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுவே நீ கேட்பவனாக இருக்கின்றாய், எங்களது இந்த துவாவையும் கேட்பாயாக. எனவே வெளிப்புற அழகை விட அதிகமாக இந்த பள்ளிவாசலை நிரப்புவதின் ஆன்மாவை அழகானதாக ஆக்கி எங்களுக்கு காட்டுவாயாக. இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கான ஆன்மா உண்மையான முறையில் நம்மில் உருவாகிவிட்டால், இந்த பள்ளிவாசலை கட்டியதற்கான நோக்கங்களை பெற்றோர்களாக நாம் ஆகிவிடுவோம். நான் ஏற்கனவே கூறியது போன்று இங்கு பல நூற்றாண்டுகளாக முஸ்லீம்களின் ஆட்சி இருந்து வந்தது. அப்போது பெரும் பெரும் அழகிய பள்ளிவாசல்களை முஸ்லீம்கள் கட்டினர். உதாரணமாக குர்தபாவின் பள்ளிவாசல் இருக்கின்றது, அதை பார்த்து மனிதன் வியப்படைகின்றான். மற்ற இடங்களிலும் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வசித்து வந்தனரோ அங்கெல்லாம் பெரும் பெரும் பள்ளிவாசல்கள் உள்ளன. செவேலியா, கர்நாத்தா போன்ற இடங்களில் அவை உள்ளன. இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின் ஆன்மா இந்த பள்ளிவாசல்களுக்கு வருபவர்களிடம் இல்லாமலான போது ஏக இறைவனின் பெயர் கூறப்பட்ட அதே இடங்கள் தகர்க்கப்பட்டன. அல்லது இணை வைத்தலின் கூடாரங்களாக அவை ஆகிவிட்டன. குர்தபாவின் பள்ளிவாசலை பாருங்கள், வியப்பாக இருக்கின்றது. மிக அழகிய வலுவான கட்டிடமாக அது இருக்கின்றது. பல நூற்றாண்டுகள் கழிந்த பிறகும் கூட அதன் அழகிலும் வலிமையிலும் சிறிதளவு கூட வித்தியாசம் தென்படவில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று அந்த கட்டிடங்கள் கிறிஸ்தவ ஆலயங்களாக மாற்றப்பட்டு விட்டன. நான் ஏற்கனவே கூறியது போன்றே கட்டிடம் மட்டும் அசல் விஷயம் அல்ல. அசல் விஷயம் இந்த கட்டிடத்தில் வருபவர்கள் மற்றும் இங்கு தங்குபவர்கள் ஆகியோரிடமுள்ள ஆன்மாவாகும். முஸ்லீம்களில் அந்த ஆன்மா முடிந்து போனதும் பள்ளிவாசல்களும் மற்றவர்களது பிடியின் கீழ் சென்று விட்டது. எனவே இந்த பள்ளிவாசலின் மகத்துவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அதை நிலைநாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். பிறகு அதன் ஆன்மாவை நிலைநாட்ட நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியை உழைப்புடன் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் முன்னால் இவ்வாறு துவா செய்ய வேண்டும், அல்லாஹுவே பள்ளிவாசலின் ஆன்மாவை நிலைநாட்டக்கூடியவர்களை எப்போதும் நீ உருவாக்கி கொண்டே இருப்பாயாக. அதன் மூலம் கியாமத் வரை இது தௌஹீதின் தலைமையகமாக இருக்க வேண்டும். தௌஹீதின் முழக்கங்கள் இங்கிருந்து உயர்த்தப்பட வேண்டும். இறைவனின் பார்வையில் நமது தியாகங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் உண்மையில் இந்த நோக்கங்களை பெற முடியும். பிறகு அடுத்து வரும் வசனங்களில் இந்த கண்ணியமிக்க நபிமார்கள் தங்களது துவாக்களை இறைவனது வீட்டை கட்டும் சமயத்தில் செய்கின்ற போது அவற்றை தங்களுக்காக மட்டும் ஒரு எல்லைக்குட்பட்டதாக வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக அந்த துவாக்களை தங்களது சந்ததிகள் மற்றும் தலைமுறை வரை விரிவானதாக ஆக்கிவிட்டனர். இதுதான் துவாவின் வழிமுறையாகும். இதுதான் முன்னேறுகின்ற மற்றும் தலைமுறை தலைமுறையாக வெற்றிகளை பெறுவதற்கான எண்ணமும் கவலையுமாகும். இந்த எண்ணமும் கவலையும் இருந்தால் பிறகு நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹு தஆலா. எங்களது சந்ததிகளையும் நன்மைகளில் அவர்கள் நிலைத்திருக்கும்படி செய்வாயாக என்ற இந்த துவாவின் மூலம்தான் இந்த வீட்டை நிரப்புவதற்கான நோக்கத்தை நாம் பெற முடியும். டாக்டர் சாஹிப் இங்கு இருக்கின்றார்களா? இங்கு வந்து பாருங்கள், கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் சரியாக இருக்கின்றது. மற்ற அனைவரும் அமருங்கள், சிறிது இடம் விடுங்கள். அவரை படுக்க வைத்து கால்களை தேய்த்து விடுங்கள். டியூட்டி காரணமாக இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்று நினைக்கின்றேன். ஆக இந்த சிந்தனையும் கவலையும் நமக்கு இருந்தால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹு தஆலா. நாம் இந்த துவாவையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமது சந்ததிகளையும் நன்மைகளில் நிலைத்திருக்கும்படி செய்வானாக. அதன் மூலம் இந்த வீட்டை நிரப்புவதன் குறிக்கோளை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ்விற்குரிய உரிமைகளையும் அல்லாஹ்வின் அடியார்களுக்குள்ள உரிமைகளையும் செலுத்தக்கூடியவர்கள் நமது சந்ததிகளிலிருந்தும் உருவாகி கொண்டே இருக்கும் போதுதான் நமது தியாகங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இறைவனை வணங்குபவர்கள் நமது தலைமுறையிலிருந்தும் உருவாகி கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹ் விரும்புவது போல் அவனை வணங்குபவர்களாக நாம் ஆக வேண்டும். நாம் துவா செய்ய வேண்டும், அல்லாஹுவே நீயே இபாதத்திற்கான கட்டளையை பிறப்பித்துள்ளாய், அதற்கான வழிமுறையையும் கற்று தந்துள்ளாய். நபிமார்களும் இந்த துவாவை செய்துள்ளனர், எங்களுக்கும் அந்த வழிமுறையை கற்று தருவாயாக. அரினா மனாசிக்கனா, எங்களுக்கு எங்களது இறை வணக்கங்கள் மற்றும் தியாகங்களுக்கான வழிமுறைகளை கற்றுத் தருவாயாக. இந்த துவாவை நாமும் செய்ய வேண்டியது அவசியமானதாகும். உண்மையில் இறை வணக்கங்கள் மற்றும் தியாகங்கள் ஆகியவற்றிற்கான வழிமுறைகளை அல்லாவின் வழிகாட்டல்கள் மூலமாகத்தான் புரிய முடியும். இதன் ஆன்மாவை அதன் ஆழம் வரை சென்று புரிந்து கொள்வது தொடர்பான அறிவு அல்லாவின் அருளால் தான் உருவாகின்றது. சந்தேகமின்றி தொழுகையும் இறை வணக்கத்தின் ஒரு வழிமுறையாகும். பள்ளிவாசல்களுக்கு மக்கள் வருகின்றார்கள், இபாதத் செய்கின்றனர், ஆனால் இதே தொழுகையாளிகள் பற்றி அல்லாஹ் அவர்களது தொழுகையை அவர்களது முகத்தில் வீசி எரிந்து விடுவான், அது அவர்களின் அழிவிற்கு காரணமாகி விடுகின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. அல்லாவின் அருளை வேண்டியவாறு அவனது பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையை நாம் நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். தொழுகை மட்டுமின்றி இறைவனை பெற்றுக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் இபாதத்தாகிவிடுகிறது. அது இறைவனது அடியாளுக்குரிய உரிமையை செலுத்துவதாக இருந்தாலும் சரியே. எனவே இந்த ஆன்மாவை புரிந்து கொள்வது நமக்கு அவசியமானதாகும். இறைவணக்கத்தின் ஆன்மாவை புரிந்துதான் நாம் தௌஹீதின் தூது செய்தியையும் பரப்ப முடியும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்ம சந்ததிகளில் இந்த தூது செய்தியை ஊடுருவும்படி செய்ய முடியும். அதற்காக எவ்வாறு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்துள்ளார்களோ அவ்வாறு நம்ம சந்ததிகளுக்கு மிகவும் துடியாய் துடித்து துவா செய்ய வேண்டியது அவசியமானதாகும். அகமதிகளாகிய நாம் நமது கூட்டங்களில் நாம் ஒவ்வொரு தியாகத்திற்காகவும் தயாராக இருக்கின்றோம் என்று உறுதிமொழியில் கூறுகின்றோம். இந்த உறுதிமொழியின் ஆன்மாவை நமது சந்ததிகளில் ஊத வேண்டியது அவசியமானதாகும். அதன் மூலம் மார்க்கத்தை பரப்புவதற்காக தியாகங்கள் செய்யக்கூடிய பிரிவினர் பிறந்து கொண்டே செல்ல வேண்டும். ஆனால் இதையும் நினைவில் கொள்ள வேண்டும், மாறும் நிலைமைகளுக்கேற்ப தியாகங்களின் வழிமுறையும் மாறிக்கொண்டே இருக்கும். இதுவும் இந்த அரினா மனாசிக்கனா என்ற துவாவில் உள்ள ஒரு கருத்தேயாகும். ஸ்பெயினில் இதற்கு முன்னர் இஸ்லாத்திற்கு வந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்காக உதவிகளை செய்தனர், ஜிஹாதும் செய்தனர், நீதியை நிலைநாட்டினர். பிறகு அவர்கள் பரவிக்கொண்டே சென்றனர், அவர்கள் வாளினால் ஆன ஜிஹாதை செய்தனர். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய தியாகங்கள் தப்லீகின் ஜிஹாத் மூலம் நடைபெறும். லிட்ரேச்சர்களை பரப்புவதற்காக பொருள் தியாகம் செய்தவாறு அது நடைபெறும். பள்ளிவாசல்களை கட்டுவதற்காக பொருள் தியாகங்கள் செய்தவாறு அது நடைபெறும். தியாகங்களின் நிலை நிலைமைகளுக்கு ஏற்ப மாறிவிடுகின்றது. எங்களுக்கு தியாகங்களுக்கான வழிமுறையை கற்றுத்தருவாயாக என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் இந்த துவாவை மாறிவரும் நிலைமைகளுக்கேற்ப உனது திருப்தியை பெறும் வகையில் உள்ள இறை வணக்கங்கள் மற்றும் தியாகங்களுக்கான வழிமுறைகளை எங்களுக்கு நீ கற்றுத்தருவாயாக என்ற இந்த துவாவை திருக்குரான் பாதுகாத்து வைத்து அல்லாஹ் நமக்கு ஒரு அடிப்படையான வழிகாட்டலை அதன் மூலம் வழங்கி இருக்கின்றான். அதாவது நிலைமைகளுக்கேற்ப நாம் தியாகங்கள் செய்ய வேண்டும். எத்தகைய எவ்வகையை சார்ந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும் என்றால் அது இறைவனின் திருப்தியை சேகரிக்கும் வகையில் இருக்க வேண்டும். எனவேதான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடம் அவர் மிக சிறந்த நன்மை எது என்று கேட்டதற்கு நீங்கள் தஹஜ்ஜத் தொழுது வாருங்கள் என்று கூறினார்கள். இன்னொருவரிடம் உங்களுக்கு மிக சிறந்த நன்மை இறைவழியில் ஜிஹாத் செய்வதாகும் என்று கூறினார்கள். எனவே எவரிடம் எந்த நன்மை குறைவாக இருக்கின்றதோ அதுதான் அவருக்கு அவசியமானதாகும், அதுதான் அவருக்கு பெரிய நன்மையாகும், அதுவே அவருக்கு பொருத்தமான இபாதத்திற்குரிய வழிமுறையாகும், அதுவே அவருக்கு பொருத்தமான நிலையில் உள்ள தியாகமாகும். எனவே இந்த துவாவில் உங்களுக்காகவும் உங்களது சந்ததிகளுக்காகவும் எல்லா வகையான பலகீனங்களையும் அகற்றவும் இறைவனின் திருப்தியை பெறுவதற்கும் துவா செய்வதன் பக்கம் மிகவும் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கின்றது. எப்போது நினைவில் கொள்ள வேண்டும், மனிதன் ஒருபோதும் தமது முயற்சிகளால் இபாதத்தின் உயர்வான தரத்தை பெற முடியாது, அவ்வாறு தியாகத்தின் உயர்தரத்தையும் பெற முடியாது. எனவே வத்துபு அலைனா, தௌபாவை ஏற்றுக்கொண்டவாறு எங்கள் பக்கம் திரும்புவாயாக என்று துவா கற்று தரப்பட்டுள்ளது. எங்களது நன்மைகளை ஏற்றுக்கொள்வாயாக, அதன் மூலமாக நன்மைகளிலிருந்து நன்மை பிறந்து கொண்டே செல்ல வேண்டும், நன்மைகளின் அலை உருவாகிவிட வேண்டும், தியாகங்களிலிருந்து தியாகம் பிறந்து கொண்டே செல்ல வேண்டும். உனது திருப்தியை விரும்பியவாறு உன்னை வணங்குபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். வெளி வேஷத்திற்காக அதை செய்பவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இத்தகைய இபாதத் நமது சிந்தனைகளில் இருக்க வேண்டும். இந்த வழிமுறைக்கேற்ப நாம் நமது இறை வணக்கங்களையும் தியாகங்களையும் செய்தால் நாம் நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருப்போம். எப்போதும் நமது தவறுகள், கவனக்குறைவுகள், வரம்பு மீறுதல் ஆகியவற்றிலிருந்தும் அல்லாவின் அடைக்கலத்தின் கீழ் வருபவர்களாக நாம் ஆவோமாக. நமது சந்ததிகளின் உள்ளங்களில் இறைவன் மீது உள்ள அன்பை உருவாக்குபவர்களாக நாம் ஆவோமாக. நமது உள்ளங்களில் இந்த அன்பு இருந்தால்தான் இதை நம்மால் செய்ய முடியும். அடியாளுக்குரிய உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்வத்தையும் அகங்காரத்தையும் கைவிடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொழுகைகளில் உள்ள சோம்பேறித்தனத்தை அகற்றுபவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நிறைவேற்றுவதற்கு சங்கடமாக இருக்கின்ற, கஷ்டமாக தருகின்ற ஒவ்வொரு தொழுகையையும் அதற்காக குறிப்பாக முயற்சி செய்தவாறு அதை தொழுபவர்களாக நாம் ஆக வேண்டும். ஜமாத்தாக தொழுகையை தொழுவதில் நம்மிடம் சோம்பேறித்தனம் இருந்தால் தொழுகையை ஜமாத்தாக தொழுவதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். இதுவே நமது தியாகங்களாகும். எவர்கள் தாய் தந்தையருக்குரிய உரிமைகளை செலுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அவர்களுக்குரிய உரிமைகளை செலுத்துபவர்களாக ஆகிவிட வேண்டும். எவர்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்களுக்குரிய உரிமைகளை செலுத்தாமல் இருக்கின்றனரோ அவர்கள் அவர்களுக்குரிய உரிமைகளை செலுத்துபவர்களாக ஆகிவிட வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் அல்லாஹ் மகத்தான தகுதியை வழங்கியுள்ளான். அவர்களுக்குரிய உரிமைகளை செலுத்துபவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அண்டை வீட்டுக்காரர்களுடன் ஒவ்வொரு அகமதியும் நடந்து கொள்ளும் விதமானது அவரை அகமதியத்ததாது உண்மை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த முயற்சியை ஒவ்வொரு அகமதியும் செய்ய வேண்டும். சுருக்கமாக, ஒவ்வொரு நன்மையையும் செய்தவாறு அதற்குரிய உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்தவாறு நன்மைகளை செய்பவராக நாம் ஆனால்தான் உண்மையான முறையில் நாம் அல்லாஹ்விடம், அல்லாஹுவே எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக என்று நம்மால் கூற முடியும். நாம் அல்லாஹ்வின் கருணையை வேண்டுபவர்களாக இருந்தால் மற்றவர்களையும் நாம் கருணையுடன் பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடம் மட்டும் அவனது கருணையை அவனிடமிருந்து கேட்பவர்களாக இருந்து தங்களது வட்டத்திற்குள் கருணை காட்டாதவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. எனவே பள்ளிவாசலுடன் ஒரு நம்பிக்கையாளர் உண்மையான முறையில் தொடர்பு வைத்திருந்தால் பிறகு நன்மைகளின் புதிய புதிய கதவுகள் அவருக்காக திறக்கப்படுகின்றது. அதன் மூலம் அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்கும் புதிய புதிய வழிகள் வெளிப்படுகின்றது. எனவே இன்று நமக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்துள்ள இந்த பள்ளிவாசல் இவற்றின் பக்கம் கவனமூட்டக்கூடியவையாக இருக்க வேண்டும். இதே நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த பள்ளிவாசலை இங்கு வசிப்பவர்களும் நிரப்ப வேண்டும், தங்களது பிள்ளைகள் மூலமாகவும் அதை நிரப்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதற்குரிய உரிமையை செலுத்தியவாறு இதை நிரப்ப வேண்டும். பள்ளிவாசலுக்கு வருவது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது, மாறாக அதற்குரிய உரிமையை செலுத்துவது நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பள்ளிவாசலுடன் தொடர்புடைய அந்த எல்லா அருள்களையும் பரக்கத்துகளையும் பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நமது தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் நமது தவறுகளை மன்னிப்பவனாகவும் இருப்பானாக. ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களது தவறுகளை அழித்து உங்களது தகுதிகளை உயர்த்தக்கூடிய ஒரு செயலை பற்றி கூறட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் கூறுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், உள்ளம் விரும்பாத நிலையிலும் முழுமையான முறையில் நன்றாக ஒலி செய்தல், பள்ளிவாசர்களின் பக்கம் அதிகமாக நடந்து செல்தல், ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பது, இது ரிபாத்தாகும் ரிபாத்தாகும் ரிபாத்தாகும். அதாவது இதுதான் எல்லை புறங்களை பாதுகாப்பதாகும், எல்லை புறங்களில் குதிரைகளை கட்டுவதாகும், இதுதான் உங்களுக்கு ஜிஹாதாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்மில் ஒவ்வொருவரும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். இன்று நமது நஃப்ஸுகளுக்கு எதிராக ஜிஹாத் செய்ய வேண்டியது அவசியமானதாகும். இந்த குறிக்கோளை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ்வின் தூது செய்தியை எட்ட வைக்கும் நோக்கமும் கூட ஒரு ஜிஹாதே ஆகும். இதன் பக்கமும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வின் அருள் அவனது இபாதத்திற்குரிய உரிமையை செலுத்துவதன் மூலமே கிடைக்கும். எனவே உங்களது தொழுகைகளை பாதுகாத்தால் அவனது அருள்களை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். நஃப்ஸின் ஜிஹாதாகவும் இறைவனின் தூது செய்தியை எட்ட வைக்கின்ற ஜிஹாதாகவும் இருக்கின்ற அந்த ஜிஹாதில் பங்கேற்பவர்களாக நாம் இருப்போம். இன்றைய சமுதாயத்தில் மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட அதிகமாக இந்த ஜிஹாத் தான் தேவைப்படுகிறது. இந்த ஜிஹாத் தான் நம்மை சமுதாயத்தின் தீமைகளிலிருந்து காப்பாற்றி இறைவன் முன்னால் நம்மை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும், இறைவனின் திருப்தியை பெறக்கூடியதாக ஆக்கும். இந்த ஜிஹாத் தான் நம்மையும் நம்ம சந்ததிகளையும் உலகின் அழுக்குகளிலிருந்தும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பவையாக ஆக்கும். அல்லாஹ் உங்கள் மீது செய்துள்ள இந்த அருட்கொடையிலிருந்தும் பயன்பெறுங்கள். மேலும் இந்த பள்ளிவாசலை முற்றிலும் இறைவனுக்காக ஆக்கி அவனை வணங்குவதன் மூலம் அதை அழகுபடுத்துங்கள். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருளுக்கு நீங்கள் வாரிசாகிவிட வேண்டும். இந்த பள்ளிவாசலை இந்த நோக்கங்களை நிறைவு செய்யக்கூடியதாக அல்லாஹ் ஆக்குவானாக. நாம் நமது பொறுப்புகளை நிறைவேற்றுபவர்களாக ஆவோமாக. அவ்வாறு இல்லை என்றால் நமது இந்த மாநிலத்தில் நமக்கு முன்னதாக எகிப்திலிருந்தும் சவுதி அரேபியாவிலிருந்தும் வரும் செல்வத்தின் மூலமாக பள்ளிவாசல்களை முஸ்லீம்கள் கட்டியிருக்கின்றார்கள். ஆனால் முஹம்மதிய மசீஹை ஏற்றுக்கொள்ளாததனால் அவர்களிடம் ஏற்பட்டுள்ள குறைவை அஹமதிய ஜமாத்தால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் மூலமாக மட்டும்தான் நிறைவடைய செய்ய முடியும். எனவே இந்த விஷயம் ஒவ்வொரு அஹமதிக்கும் மேலும் கவனமூட்டக்கூடியதாகவும் கவலை தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். உங்களது பொறுப்புகள் அதிகமாகிவிட்டது. இந்த பள்ளிவாசலுக்குரிய உரிமையை செலுத்துவதற்கு நீங்கள் மிகவும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. பள்ளிவாசல் தொடர்பான சில விவரங்களையும் கூறிவிடுகின்றேன். பள்ளிவாசலின் பரப்பளவு 1350 சதுர அடிகளாகும். இதற்காக ஏறக்குறைய 1.2 மில்லியன் ஏரோ செலவாகியுள்ளது. ஸ்பெயினில் உள்ள ஜமாத் தாம் செய்த சிறிய வாக்குறுதியையும் கொடுத்து முடிக்கவில்லை. செய்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும். பிறகு நான் ஏற்கனவே கூறியது போன்றே பொருளாதார ரீதியாக பலகீனம் இருந்தால், ஒன்று வாக்குறுதியை நிறைவேற்ற முடிந்தால் நிறைவேற்றுங்கள், அல்லது தபுலீக் களத்தில் இறங்கி செயல்பட்டவாறும் உங்களது வாக்குறுதியை நிறைவு செய்ய முடியும். இவர்கள் தந்துள்ள கணக்கின்படி ஹாலில் 250 பேர்கள் நிற்க முடியும். எவ்வாறு இருப்பினும் இந்த ஹால்கள் மிகவும் பெரிதாக இருக்கின்றன. போதுமான அளவு மற்ற வசதிகளும் உள்ளன. 7 அலுவலகங்கள் உள்ளன. ஒரு நூலகம் உள்ளது. ஒரு புத்தக கடை இருக்கின்றது. கிச்சன் மிகவும் நன்றாக இருக்கின்றது. டெக்னிக்கல் ரூமும் இருக்கின்றது. இவ்வாறு இந்த முழு கட்டிடத்தையும் ஏர் கண்டிஷன் உள்ளதாக ஆக்கியிருக்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக ஒலி செய்வதற்கான வசதிகளும் இருக்கின்றது. முதலில் வாங்கப்பட்ட பங்களாவில், அதாவது முதலில் நாம் வாங்கிய இடத்தில், மேலும் 3 அறைகள் கட்டப்பட்டுள்ளன. ஒரு பத்திரிகை சில நாட்களுக்கு முன்பு, இது இந்த மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய வணக்கஸ்தலம் ஆகும், அது தனது உண்மை வடிவத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது என்று எழுதியுள்ளது. ஆக இந்த மாநிலத்தின் மிகப்பெரிய வணக்கஸ்தலமானது நம்மில் ஒவ்வொருவரும் அதற்குரிய உரிமையை செலுத்தும் போதுதான் அதன் உண்மை வடிவத்தை உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னொரு நல்ல விஷயத்தையும் இந்த பத்திரிகை எழுதியிருக்கின்றது. அது அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதை வெளிப்படுத்தியுள்ளது. அதனை இங்குள்ள ஒவ்வொரு அகமதியையும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அது இவ்வாறு எழுதுகின்றது. இஸ்லாத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அகமதிகள் அல்லாவின் பெயரில் இரத்தம் ஒழுகும்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் எதிராக உள்ளனர். இதைத் தவிர இந்த பள்ளிவாசலுடன் மேலும் 2 மல்டி பர்பஸ் ஹால் இருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் தங்களது தேவைக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பள்ளிவாசலை இந்த பகுதியிலும் இந்த மாநிலத்திலும் இஸ்லாத்தின் உண்மையான படத்தை காட்டக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்து இதற்குரிய உரிமையை செலுத்துபவர்களாக ஆகட்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்றே இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு அதிகமாக தலைமையகம் தான் உதவியுள்ளது. டெக்னிக்கல் உதவியும் தலைமையகத்திலிருந்து தான் செய்யப்பட்டது. நமது பெரியவர் சௌத்ரி ஏஜாஸ் சாஹிப் அவர்கள் நமது பழைய என்ஜினியர் ஆவார்கள். அவர்கள் மிகவும் உழைத்தவாறு இதில் பல பணிகளை செய்துள்ளார்கள். விளக்கமாக எல்லாவற்றையும் அவர் ஆய்வு செய்தார். எங்கெல்லாம் அதிகமாக செலவு வந்ததோ அங்கு அதை குறைத்தார்கள். ஆனால் அவ்வாறு குறைத்ததால் தரத்தில் எந்த குறைவும் ஏற்பட அவர்கள் விடவில்லை. அதில் எவ்வகையிலும் காம்ப்ரமைஸ் செய்ய விடவில்லை. அவர்கள் நோயாளியாகவும் இருக்கின்றார்கள். வாரத்தில் ஒருமுறை சிறுநீரக கோளாறு காரணமாக அவர்களுக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டியது வருகிறது. ஆனால் அவர்கள் மிகுந்த தைரியத்துடனும் செயல்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அதற்கான நற்கூலியை வழங்குவானாக. மேலும் அவர்களுக்கு உடல்நலத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக. அதன் காரணமாக வருங்காலத்திலும் அவர்கள் ஜமாத்தின் பணிகளை செய்து வர வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر